கிறிஸ்துவுக்கில் மிகவும் அன்பான திருச்சபையாருக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்ம அநேகர் அறிந்திருக்கிறபடியாக இன்று ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட். இந்த அட்வென்ட் சீசனை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஜபத்தின் போது, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தும் போது அதை குறித்து கேள்விப்பட்டோம். எக்ஸ்பெக்டிங், நம்ம வந்து ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை எதிர்பார்த்து இருக்கின்றோம். இந்த ஃபர்ஸ்ட் அட்வென்ட்டை யார் நம்ம ஆண்டவருடைய முதல் வருகையை யார் நம்ம சிந்திக்கணும். அநேக திருச்சபைகளில் காணப்படுகிற ஒரு கேள்வி. என்னுடைய எண்ணத்தின்படி உள்ளதை நான் சொல்லுகின்றேன். முதல் வருகையை யாருமே நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. ஆண்டவருடைய முதல் வருகையை யாருமே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனவே தான் ஒரு முன்னணி, ஒரு மாட்டுத் தொழுவு, மெய்ப்பர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வருகையில நிறைய காரியங்கள் தவறுதல்களாக நடந்தது. ஆலயத்து மூப்பர்கள் செய்ய வேண்டியது அவங்க செய்யாம விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, இக்னரன்ஸ். அந்த நாட்களில் அவர்கள் போதிக்கப்பட்டபடி, அவர்களுடைய போதனைகளின் படி அவர்கள் வாழ்ந்த போது, அந்த போதனை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னு சொன்னா, ரோம புரியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு நமக்கு அளிப்பதற்கு ஒரு யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன் தான் மேசியா. அதனாலதான் எல்லாரும் போட்ட விட்டாங்க முதல் வருகையில இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு. இப்ப இரண்டாம் வருகை வருது. நான் என்னை தாழ்த்தி சொல்லுகின்றேன். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் என்று நாம் சொல்லும் போது, நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்ல வழியே கிடையாது. ஏன்னா வேத புஸ்தகத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்து விட்டார். அப்ப இன்றைய போதனைகளை நாம் பார்க்கும்போது, செழிப்பு உபதேசம், விடுதலை கிடைச்சாதான் இயேசுவல நம்பிக்கை என்கிற ஒரு நிலைமையில நம்ம காணப்படும் பொழுது, இதற்காகவா தேவன் என்னை இந்த உலகத்தில் உருவாக்கினார்? நான் சுகத்தோடு வாழ்ந்து, செழிப்போடு வாழ்ந்து, மண்டையை போடுறதுக்கா ஆண்டவர் என்ன அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உருவாக்கினார்? இன்றைக்கு இந்த உபதேசங்கள் கிடையாது. இன்றைக்குள்ள உபதேசம், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சுகத்தோடு, நலனோடு, செழிப்போடு வாழ்ந்து மண்டையை போட்டுறணும். தவறு. அதனாலதான் இயேசுவாமி சொன்னாங்க, நான் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பேனோ. நிறைய நேரங்களில் நம்ம எண்ணுகிறபடி நம்முடைய தேவன் அமைவதில்லை. அவர் எண்ணுகிறபடி நாம் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் உட்பட வேண்டும். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலன் ரோமர்கள் எழுதும்போது சொல்வார், சிலர் சில நாட்களை விசேஷமாக எண்ணுகிறார்கள், சிலர் சில நாட்களை விசேஷமாக எண்ணுகிறதில்லை. விசேஷமாக எண்ணினாலும், விசேஷமாக எண்ணாவிட்டாலும், தேவனுக்கு இதன் மூலம் மகிமை செலுத்துவோமே. ஆனால் அட்வென்ட் சீசனை நம்ம செலிப்ரேட் பண்ணுவதிலையும் தவறில்லை. ஆனா இது இன்னொரு பண்டிகையாக மாறி, இந்த பண்டிகை இன்னும் என்னை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போகாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். எனவே இந்த அட்வென்ட் சீசன்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற சத்தியங்கள், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக கிறிஸ்துமஸ் நாட்களில் ரொம்ப ஜாய்ஃபுல் நாய்ஸ், சந்தோஷமான செய்தி அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த அட்வென்ட்ல ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியை நாம் கேட்டதன்படி நடக்காவிட்டால் அந்த பரிதாபம். ஆண்டவர்களை உருவாக்கினதுனாலேயோ, நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டதுனாலேயோ பிரயோஜனம் இல்லாம போகப்படும். காரணம் என்ன? நட்டவர் அதன் கனியை எதிர்பார்க்கும் போது கனியில்லாத ஒரு மரமாய் நான் காணப்பட்டு விடக்கூடாது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் வாசிக்கை கேட்ட 1 தெசலோனிக்கேயர் 3:12 பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபையை குறித்து சொல்லும் போது மிக அருமையான ஒரு பகுதியை சொல்வார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து என்று சொல்லுவார். அன்றைய 2 வருகைக்கு ஆயுதமாக இருக்கிற நாம் இந்த நாளில் 2015 கேட்கிற முதல் செய்தி, நம் அன்பில் வளர்வதற்கு ஏதுவாக அமைவதாக. என்னுடைய அன்பு குறைவுள்ளது, என் அன்பில் நான் வளர வேண்டும், என்னுடைய அன்பில் நான் பெருக வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் நம்ம அன்பு என்று சொல்லும் போது நிறைய காரியங்களை மறந்துடுவோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு புரிகிற காரியங்களை, ஒருவேளை நிறைய காரியங்கள் உங்களோடு பேசாமல் இருக்கலாம், ஆனால் பேசப்படுகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 2015 நீங்க மிஸ் பண்ண கூடாது. இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவருக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அன்பு என்று சொல்லும் போது அதனுடைய தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அன்புக்கு என்று சொல்லும் போது தேவன் தான், பிதாவாகிய தேவன். 1 யோவான் 4:8 யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பிதா தான் பாத்துங்க. ஆனா ஒரு விதத்துல நீங்க பார்க்கும் போது தாம் நேசித்த ஜனம் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் அழித்து போட்டாரே, அப்போது அவர் அன்புள்ளவர் என்று நீங்க கேட்பீங்கன்னா, ஆம், அவர் அன்புள்ளவர். அதனால தான் அழிவை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பார்க்க வேண்டும். நிரம்ப வாய்ப்புகளை கொடுத்த, ஒரு தரம் அல்ல, இரண்டு தரம் அல்ல, பல முறை எச்சரித்தார், பல தடவைகளை எச்சரித்தார், பலர் மூலமாக எச்சரித்தார், பல சம்பவங்களின் மூலமாக எச்சரித்தார், பலன் அற்ற போது வெட்டி போட்டார். இதுதான் தேவனுடைய அன்பு. அதனால அதே போல நான் இருக்க முடியும் என்று நான் உங்களிடத்துல சொல்ல விரும்பவில்லை. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், அவருடைய அன்பு நம்மை மறுபடியும் மறுபடியும் எச்சரித்தும் புடமிட்டும் நம்மோடு பேசியும் ஆண்டவர் கண்டித்து உணர்த்தியும் நான் கண்ணி கொடாமல் போவேனையானால் அவர் வெட்டி போடுகிறார். தான் நேசித்த பிள்ளைகளை வனாந்தரத்திலே அழித்து போட்டார். அவர் அன்புள்ளவர். அதுக்குரிய மிகப்பெரிய உதாரணம் தான் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிக்காட்டினார். நிறைய நேரங்களில் எஸ்பெஷலி இந்தியன் கப்பல் சொல்லுவாங்க, நான் சொன்ன நம்ம வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன், சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா சும்மா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்றது இல்ல, ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு தடவை ஓகே, ரெண்டு தடவை ஓகே, பல தடவை ஓகே, அதுக்கு அந்த பக்கம் கிரியையில் அதை காண்பிக்கலன்னு சொன்னா என்ன லவ் யூ இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு அவருடைய ஒரே பேரான குமாரனை, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்து காண்பித்து சொன்னாரு, ஐ லவ் யூ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க கிடக்குது. ரெண்டாவது கவனிப்போம், குமாரனாகிய கிறிஸ்து எடுத்துக்கிட்டீங்களேன், குமாரனாகிய கிறிஸ்து. வேத புஸ்தகத்துல யோவான் 13:1 எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் அது ஒன்று. காரணம் என்னவென்றால், 12 சீஷர்கள் 12 துருவத்தில் இருக்கிறாங்க. 12 பேருமே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று. 12 பேருமே அதை குறித்து புரிந்த மாதிரி காணப்படவில்லை. யூதா இதை காட்டி கொடுப்பதற்காகவும் போய்விட்டான். 12 காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கவும் அவன் ஏற்பாடுகளை செய்து விட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரிந்தவும் அன்பு கூர்ந்தார். நம்முடைய அன்பு மாயம் அற்றதாக இருக்க வேண்டும். உண்மைதான், இன்னைக்கு என்ன ஒருவன் காட்டி கொடுக்கிறான் என்று நான் கேள்விப்பட்ட பிறகு அவனை பார்க்கும்போது என்னுடைய மனதில் இருப்பதை நான் சொல்லிவிடுவேன். ஏன் நீ இப்படி மாய்மாலம் பண்ணுகிறாய் என்று கேட்டு விடுவேன். இயேசுவோ யூதாசனிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அதனால அவர் அன்பு வச்சார்னு சொல்லிட்டு அவன் தன்னை தூக்கில் போட்டு சாகும்போது ஆண்டவர் போய் கை வச்சு தடுத்தார? கிடையாது. இந்த அன்பினுடைய ஆழம், உயரம், அகலம் இதை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன? ஆண்டவர் போய் அவனை தடுக்கவில்லை, ஆனால் கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசோ மனம் கசந்து அழுதானே. அப்ப கிறிஸ்துவன் அன்பு அவனிடத்தில் ஊடுருவி பாயவில்லையா? கசந்து அழுதானே. அவன் காட்டி கொடுப்பதற்காக தானே 12 காசை கொடுத்து அவன் ஒப்புதல் வாங்கினான். அவனுடைய விருப்பப்படி அது நிறைவேறிச்சு. நிறைவேறின போது கதறினானே, அழுதானே, புலம்பினானே. குற்றமில்லாத இரத்த புள்ளியை காட்டி கொடுத்தது நிமித்தம் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்தானே. அப்படியானால் யூதாசிடத்தில் ஆண்டவர் வைத்த அன்பு வெளிப்பட்டது. என்ன காட்டி கொடுக்கிறோம் உங்களுக்கு? நான் உங்களை நேசிக்கிறேன்னு தெரியுமா? என்ன தெரியல. ஆனா யூதாஸ் காட்டி கொடுத்தவன், ஆனால் இயேசு தன்னை நேசித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க கடவுளது. பரிசுத்த ஆவியானவர் அன்பு கூறுவர். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரோமர் 8:26 எனக்கு வேண்டுதல் செய்ய தெரியாதான். ஆண்டவர் சொல்றார், அதிக வசனிப்பு, அதிக வார்த்தைகள், தேவையில்லாம உள்ள ஜபங்கள், என்ற வேண்டுதல்கள் தவறு, சரியானதாக இல்லை. அதனால ஆவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். அவ்வளவு அன்புள்ளவர். அப்படின்னா பாருங்களேன், நான் தப்பு பண்றேன், எனக்காக ஜபிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துகிற, கண்டித்து உணர்த்தும் போது கூட நான் தவறு பண்ணும்போது எனக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க கடவுள். நல்ல கவனிச்சிடுங்க. பிதாவின் அன்பு பார்த்தோம், குமாரன் ஒரு பகுதி தான் பார்த்தோம். குமாரனுடைய அன்பு பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அன்பு பார்த்தோம். இப்போ இரண்டாவது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த திருச்சபையின் அன்பை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் கொஞ்சம் சிந்திப்போம். இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் யோவான் 15:12 அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால சீஷர்களோட பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனைன்னு வாங்க. இதுதான் என்னுடைய கற்பனை. நான் உங்களிடத்துல அன்பா இருந்தேன், நீங்க வாக்குவாதம் பண்ண போதும் அன்பு கூறினேன், பாதங்களை கழுகினேன், காட்டி கொடுக்கிறவனிடத்துல பெரிய பங்கை கொடுத்தேன். அவன் என்னை முத்தமிட்ட போது, நீ முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறா என்று சொன்ன போது சிநேகிதனே என்று சொன்னேன். இயேசு சுவாமி சொல்றாங்க, அப்பா நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது கற்பனை, கட்டளை, அது ஒரு கமாண்ட்மெண்ட். இப்ப நான் எப்படி திருச்சபை அன்பு கோர வேண்டும்? 3 காரியம். 1 வந்து, திருச்சபையில் உள்ள ஒரு மேய்ப்பன், ஊழியக்காரன் திருச்சபை இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி அன்பு கோர வேண்டும்? 1, ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நான் வாசித்த போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தேன், அதனால சொல்றேன். பிலிப்பி திருச்சபைக்கு பவுல் எழுதுவர். பவுல் ஒரு மேய்ப்பன், அந்த பிலிப்பி திருச்சபையை உருவாக்கினவன். அவர் எழுதும்போது 1:4-6 வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு மைப்பன் தான் உங்களுக்கு வேணும். யான் சொல்லு தெரியுமா? நான் பண்ற எல்லா ஜபத்திலும் உங்களை நினைப்பதில்லை, கிடையாது. எல்லா ஜபத்திலும் பவுல் சொல்றாரு, நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் என்று சொல்றார். இவர் மயப்பெறுங்க, இவர் ஒரு ஊழியக்காரன், இவன் ஒரு இவர் ஒரு போதகர். நாளை எம்மாத்திரம் யோசித்து பாருங்களேன், நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும், அதுல நீங்க பாத்தீங்கன்னா சொத்தை இருக்கும் சொல்ல இருக்கும், பிரயோஜனம் உள்ளவன் இருப்பான், பிரயோஜனம் இல்லாதவன் இருப்பான். அந்த பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் எப்போதும் சந்தோஷத்தோடு. உங்களை நான் நினைக்கும் போது எனக்கு துக்கம் இல்லை, உங்களை நான் நினைக்கும் போது நான் சந்தோஷத்தோடு நான் விண்ணப்பம் பண்ணி. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை காரியம் பவுலிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு மெய்ப்பன் திருச்சபைக்காக அந்த திருச்சபையை நேசிப்பானேயானால் எப்படி செய்ய வேண்டுமா? பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் நீ பண்ணுகிற ஜபத்தில் எல்லாம் எல்லாருக்காகவும், குறிப்பிட்ட சிலருக்காக அல்ல, எல்லாருக்காகவும் சந்தோஷத்தோட நீ விண்ணப்பம் பண்ணி. அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு என்னன்னா, உங்களில் நற்கரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். நான் என்ன வைத்து ஆராய்கிறேன் பாருங்க, என்ன வைத்து ஆராய்கிறேன். நான் நேசிக்கிற சபை கிறைஸ்ட் தமிழ் சர்ச், நான் நேசிக்கிற குடும்பங்கள் தான் நீங்க எல்லாருமே, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த 2015 அட்வென்ட் சீசன்ல ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுங்களா? எங்கிட்ட ஆண்டவர் சொல்ற காரியம், நீ திருச்சபையை நேசிப்பாயே, ஆனால் நீ இந்த திருச்சபைக்காக உன் ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நீ ஜெபிக்கணும். இதை இன்றைக்கு மெய்ப்பர்கள் செய்ய வேண்டும், ஊழியர்கள் செய்ய வேண்டும், தலைவர்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் அனைவருக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை தந்தார்னு சொல்லுவேன், என்னன்னா நான் ஒவ்வொரு ஃபேமிலிக்காக ஒவ்வொருடைய பேரை சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆனால் எல்லா தடையும் ஜெபிப்பேனா? இல்ல, அப்படி நான் சொல்வேன்னா நான் பொய்யேன். வாரத்தில் குறைந்தது 2 தடவையாவது உங்களை உங்க பிள்ளைகளை சொல்லி ஆண்டவிடத்துல ஒரு விசையாவது நான் நன்றி சொல்லி ஏறெடுப்பேன், ஜெபிப்பேன். ஆனா நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திலும் ஜெபிப்பேனா? அப்போது என்னுடைய அன்பு குறைவுள்ளது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்திலும் சந்தோஷத்தோட எல்லாருக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணி. என்ன நம்பிக்கையோட சொல்ற பாருங்க, ஆண்டவர் உங்களிடத்துல ஆரம்பித்தத அவருடைய நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி ஜபிக்கிறாராம். சில நேரங்களில் நான் திருச்சபை பற்றி எண்ணும் போது அது என்னுடைய பலவீனம். இன்னைக்கு கூட எண்ணிட்டு இருந்தேன், ஒரு மணி பார்த்தேன், ஆறான ஆரம்பிக்கல, இல்லை கேட்கலாமா, இதை ஒன்றை ஆக்கிடுவோமான்னு கேட்கலாமான்னு கூட யோசித்தேன். ஆனா பவுலிடத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா, சந்தோஷமா ஜெபிப்பா, ஆண்டவர் ஆரம்பித்தத முடிவு பரியந்த நடத்தி வருவார் என்று நம்பிடாமே. உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு இந்த பவுல் இடத்துல பிடிச்ச காரியம் என்ன தெரியுங்களா, எபேசியர் 1:16 சொல்லுவாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அதே எபேசியரை பார்த்து சொல்லுவாரு, பாசான் தேசத்து எருதுகள்னு சொல்லுவார். இது ஒருவேளை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அந்த பாரத்தின் நிமித்தம் அவனுடைய ஊழியம் அது ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் போகிறது என்கிற எண்ணத்தில் ஒருவேளை அந்த பக்தி வைராக்கியத்தவன் இதை சொல்லி இருப்பான். ஆனால் அன்பினால் சொன்னான், அவனுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது. காரணம் என்ன? நினைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிறானே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறானே, விண்ணப்பத்திலே ஜெபிக்கிறானே, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறானே. ஐயா, என்ன எத்தனை ஊழியக்காரங்களை நீங்க அப்படி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு திருச்சபையை எடுத்து வைத்துக் கொண்டு எல்லாருக்காகவும் சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனாக நான் இந்த திருச்சபைக்கு மாற வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம் என்ன? நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக ஜெபிப்பதில்லை. அன்பு பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். எல்லா விண்ணப்பங்களிலும் சபைக்காக ஜபிக்க வேண்டும், சந்தோஷத்தோடு ஜபிக்க வேண்டும், எல்லாருக்காகவும் ஜபிக்க வேண்டும், கர்த்தர் முடிவு புரிந்த நடத்துவார் என்று நம்பி ஜபிக்க வேண்டும், உங்களை நினைத்து ஜபிக்க வேண்டும், ஸ்தோத்திரித்து ஜபிக்க வேண்டும். சார், இது ஊழிய காரணத்துல ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்னு, திருச்சபையான் திருச்சபையானோடு அல்லட்டா, திருச்சபை உறுப்பினர்கள் ஒருவர்கள் ஒருவர், அதை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 4 முதல் 3 வசனங்கள்ல பவுலப்போஸ்தலன் சொன்னதை சொல்றேன். நான் இப்போது சொல்லுகிற எல்லாமே ஒரு மிகப்பெரிய டாபிக்கா நம்ம எடுத்து ஒரு சீரீஸே நடத்தலாம். எல்லாத்தையுமே ஒரு மேய்ப்பன் ஒரு திருச்சபை எப்படி நேசிக்கணும் அதை நிறைய எடுக்கலாம். பட் ஒரு பகுதி மட்டும் சொல்றேன், ஒரு திருச்சபையான் இன்னொரு திருச்சபையானுக்காக எப்படி அன்பு கூற வேண்டும். என்ன சொல்ற தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மையோடு, மிகுந்த சாந்தத்தோடு, மிகுந்த நீடிய பொறுமையோடு, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வது அன்பு. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சபையார் சபையாருக்குள்ளாக சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொருவரும் தங்களில் மேன்மை உள்ளவர்களாக மற்றவர்களை எண்ண வேண்டும். அதைத்தான் தாழ்மை, அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். எபேசு திருச்சபைக்கு ஒரு திருச்சபை அங்கத்தினர் இன்னொரு திருச்சபை அங்கத்தினரோடு பேசும்போது, தன்னிலும் மேன்மை உள்ளவனாய் மற்றவனை எண்ணி தன்னை தாழ்த்து. சாந்தம் ஒரு நிறைய பேருக்கு பொருந்தும், விசேஷமா இந்த தமிழ் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய சேலஞ்சஸ் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு நம்ம பிள்ளைகளிடத்துலயும் சாந்தமா இருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, ஒரு நாள் நிச்சயமா கனி கொடுக்குமா? எபேசு திருச்சபையை குறித்து பவுல் சொல்லும் போது சொல்லுகிற, விசுவாசிகள் ஒருவர் ஒருவர் சாந்த குணத்தோடு இருங்கள், எதிலும் அவசரப்பட்டு விடக்கூடாது, நீடிய பொறுமையோடு இருங்கள், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருடைய தேவை என்னதென்று அறிந்து கொள்ளும் போது அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அந்த தேவைக்கு ஏற்ப உங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி அந்த தேவையை சந்தியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், சமாதான கட்டு. நம்முடைய திருச்சபை 7 ஆச்சுதுங்க இந்த திருச்சபை உருவாக்கி. ஒருவளை திருச்சபைகள் பல வருடங்கள் தாண்டி போகும்போது ஒருவனை குறித்து எண்ணும் போது சமாதானம் இழக்க நேரிடலாம். ஆவிக்குரிய இதில் பலவீனத்தோடு நாம் இருந்தால் அந்த காரியங்கள் ஏற்படலாம், இப்போது ஏற்பட வாய்ப்பே இல்லை. சமாதானம், ஒருவருக்கொரு சமாதானத்தோடு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வது அன்பு. இது பவுல் சொல்றார். இனி மறுபடியும் நான் சொல்றேன், அட்வென்ட் சீசன்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நான் இப்ப என் பிதாவை நோக்கி கூப்பிட்ட 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அவர் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியான்னு கேட்பார். அவ்வளவு வல்லமை உள்ளவர். சீசனுடைய பாதங்களை கழுகி தன்னை தாழ்மை உள்ளவனாக அவர் காண்பித்தார். இன்னைக்கு 2 வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களில் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை நீங்கள் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணினால் ஒழிய திருச்சபை அன்புள்ள திருச்சபையாக மாற முடியாது. திருச்சபை அன்புள்ள திருச்சபையாக மாறாவிட்டால் இது திருச்சபையே கிடையாது, இத்திருச்சபையே கிடையாது. ஏன்னா அன்பினால் இணைக்கப்பட வேண்டியது மட்டுமே இந்த திருச்சபையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா, ஆண்டவரே என்ன அவ்வளவு தாழ்மை இருக்குத? இப்ப ஜான்கிட்ட போய் நான் என்ன அவனை நான் என்னிலும் மேன்மை உள்ளவனாக எண்ண முடியுமா? ஒரு சின்ன பிள்ளை இடத்துல போய் அந்த பிள்ளையை என்னிலும் மேன்மை உள்ள ஒரு பிள்ளையாக எண்ண முடியுமா? என்ன வேண்டும் அந்த தாழ்மை என்னத்தில் இல்லையானால் நான் கர்த்தருடைய பார்வையில் நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொன்று கடைசியா திருச்சபையில் சொல்றார், ஒன்னு மெய்ப்பன் எப்படி சபையை நேசிக்கணும், சபையார் எப்படி சபையார நேசிக்கணும். அடுத்து ஒன்று கூட அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, சபையார் எப்படி மற்றவர்களை நேசிக்கணும். நான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இதை சொல்லுவது உண்டு. பிரிட்டன், கிரேட் பிரிட்டன்ல நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்தபோது சில கிறிஸ்தவ வாலிபர்கள் கால்ரா வியாதியினால செத்து கொண்டிருக்கிறவருடைய குடும்பங்களை போய் சந்திப்பதற்காக, அது இந்த விண்டர் சீசன்ல நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய வியாதி, இங்கிலாந்து தேசத்தை அது மிகவும் அழித்து கொண்டிருந்த நாட்களில் சில வாலிபர்கள் என்ன செய்தார்களாம், எழும்பி இந்த வீடுகளை சந்திக்க போவார்களாம். அவர்களுக்கு தெரியும் எந்த வீட்டில் கால்ரா பேஷண்ட் செத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா. எப்படின்னா ஒரு மெழுகு திரியை கொளுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டுக்காரர்கள், வீடையே காலி பண்ணி விடுவார்கள். இந்த மெழுகு திரி இருக்கிற வீடுகளை பார்த்து அவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுறதுதான் கேரல். நிறைய நேரங்களில் அவங்க போகும்போதே மரித்திருப்பார்கள், நிறைய நேரங்களில் அவங்க போகும்போது அவர்கள் செத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு ரொட்டி கொடுத்து அவர்களுக்கு பால் கொடுத்து ஆண்டவரை குறித்து பாடுனது. இனி ஃபண்ட்ரேசிங் ஆக்கிட்டோமே, இனி கேரல் வருதுன்னு சொன்னா சபையார்களுக்கு, நம்முடைய சபையை நான் சொல்லவில்லை, ஏனென்றால் நீங்கள் அதன்படி நடக்கலை. நீங்க வந்து வேதத்துல தேவன் சொல்லியிருக்கிறதை தான் செய்கிறீர்கள், அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு டிசம்பர் வருதுன்னு சொன்னா எல்லா சபைக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்குதே. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவது இல்லையா? இல்ல, கேரல் ரவுண்ட்ஸ்ல 2 லட்சம் சம்பாதிக்கலாம். இதுல பெயருக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு துணியை கொடுப்போம், கொஞ்சம் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவோம், மீதிய சர்ச்சு பண்டில் சேர்த்து, இது தேவன் சொல்ற கள்ளர் குகைக்கு ஒப்பாக இல்லையா? ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், திருச்சபையின் நோக்கமெல்லாம் பணம் 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 என்று இருந்தால் அது திருச்சபை அல்ல, அது அன்புள்ள திருச்சபை அல்ல. ஆண்டவர் ஒரு மெய்ப்பன் திருச்சபையோடு என்ன விதமாக இருக்க வேண்டும் நாம் பார்த்தோமே ஒரு பகுதியை, ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபையானோடு எப்படி இருக்க வேண்டும் அதையும் பார்த்தோமே. இப்போது பாருங்கள், ஒரு திருச்சபை உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி அன்பு கூற வேண்டும். நாம் சில மாதங்களுக்கு முன்பதாக சிந்தித்ததை சும்மா ஞாபகப்படுத்தேன். 2 கொரிந்தியர் 8:1-8 மக்கதோனியா திருச்சபை பற்றி பவுல் சொல்லும்போது அழகாக சொல்லுவார். சும்மா ஞாபகப்படுத்துகிறேன், ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, நிறைய பேருக்குள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனை இயேசு நாட்களில் இருந்த பிரச்சனை, அதனால ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதுல பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், மக்கதோனியா திருச்சபை தங்கள் திராணிக்கு மிஞ்சி தரித்திரத்தில் இருந்தாங்க. அதுலயும் பவுல் சொல்ற தரித்திரம்னு சொல்லல, என்ன சொல்றாரு, கொடிய தரித்திரம் சொல்றாரு. இந்த கொடி, நான் இந்த மத்தவங்க மெசேஜ் கொடுக்கும்போது இந்த இதுல டேப் பண்ணி போடுவீங்க பாப்பேன், சந்தோஷமா சிரிக்கிறீங்க, பதில் எல்லாம் ஆரவாரமா சொல்றீங்க, நான் வந்து ஒரு ஃபில் இந்த பிளாங்குக்கு ஒன்னு சொன்னா கூட என்ன முறைச்சு பாக்குறீங்க. சரி, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், மக்கதோனிய திருச்சபை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்ற கொடிய தரித்திரம் அப்படின்னா, அன்றாட அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை. கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது உதாரத்துமாய் கொடுத்தார்கள், மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். இன்னைக்கு நீங்க நேசிக்கிறவங்க திருச்சபை ஊழியக்காரன் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பான்னு வச்சுக்கங்க, ஒருவேளை நீங்க செய்வீங்க, அவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால செய்வீங்க, அல்லாவிட்டால் ஒரு திருச்சபை அமிதமாக இருந்தால் செய்வீர்கள், அல்லாவிட்டால் செய்வோம். கொட்டிய தரித்திரம் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுப்பது. பவுல் என்ன சொல்ற தெரியுமா, இது ஊழியர்கள் கொடுக்கிறதோ, இது விசுவாசிக்கு கொடுக்கிறதோ, இது திருச்சபைக்கு கொடுக்கிறதோ அல்ல. பவுல் சொல்லுவார், தர்மம் பண்ணினார்கள். ஐயா, இன்னைக்கு நான்
தாழ்மையோட உங்களிடத்துல கேட்கிறேன், நம்முடைய அன்பு பெருக வேண்டாமா? எனக்கு தெரிந்தவன் அவனுடைய பலவீனத்தில் இருக்கும் போது என்னுடைய தரித்திரத்திலும் ஒருவேளை நான் உதவி செய்யலாம். ஆனால் இந்த அன்பு பெருக வேண்டுமா? எப்படி? நான் தர்மம் பண்றதுக்கு கொடிய தரித்திரத்துல மிகுந்த உதாரத்துவமா கொடுக்கணுமா? அது மக்கதோனிய திருச்சபை செய்ததை பவுல் சொல்லி சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை நீ பெருக்குகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீ வளர வேண்டும். நீ நான் தாழ்மையோட சொல்றேன், கொஞ்சம் பேர் நம்ம இருக்கிறோம், ஒருவேளை நம்முடைய திராணிக்கு பக்கப்படி நாம் செய்கிறோம் என்று எண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி. அந்த வாஞ்சியை கர்த்தர் உங்களிலே ஆரம்பித்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இது வளர வேண்டும், இந்த அன்பு வளர வேண்டும். ஐயா, எனக்கு இல்லாவிட்டாலும் தர்மம் பண்ணுவதற்கு என் தரித்திரத்திலும் நான் கொடுப்பேன். அந்த திருச்சபை இயேசுவன் வருகையின் போது வெட்கப்படார். அதான் பவுல் சொல்றார், ஐயா விசுவாசத்துல வளர்ற, போதகத்துல வளர்ற, கல்வியில வளர்ற, பாடல்ல வளர்ற, எல்லாத்திலையும் வளர்கிறது போல இந்த தர்ம காரியத்துல நீ வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? தரித்திரத்துல இருக்கும்போது தர்மம் பண்ண மாட்டேன். நான் சும்மா வேடிக்கையா கேட்கிறேன், நம்ம ஊர்களில் எங்க நம்ம பார்க்க முடியாது? உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு தர்மங்காரன் வந்து அம்மா தாயே சோறு போடும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னொரு ஊழியக்காரன் இவ்வளவு ஊக்கமா பதில் சொல்லுவீங்க, நான் கேட்கறேன் பதில் சொல்ல மாட்டீங்க. அதாவது அப்புறம் வாயா, வேற என்ன சொல்லுவீங்க? இது அவங்க திண்டுக்கல் பாணி, அப்புறம் வாயா. மத்தவங்களுக்கு சொல்லுங்களேன், ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்லுவீங்க? நீங்க பட்டினியோட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒருத்த வந்து அம்மா தாயும் பிச்சை போட்டுறான், என்ன சொல்லுவீங்க? சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்பு பெருக வேண்டும். ஆண்டருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால தானே ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 25ல், நான் பசியோட இருந்தேன், நீங்க என்ன செய்தீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகத்தோட இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. நான் காவல் இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க. நான் பலவீனத்தோட இருந்தேன், எனக்காக ஜெபித்தீங்க. ஆண்டவர் சொன்னாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் வருகையில கிறிஸ்து வந்த போது நிறைய தப்புதல்கள் நடந்தது. எங்க நடந்தது? ஆலயத்துல நடந்தது. என்ன நடந்தது? ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர்குகையாக மாற்றினார்கள். புற ஜாதியாரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். சமாரியாவின் வழியாக நடந்து செல்லாதபடி பல மைல் குழுத்துடன் சுத்தி கலிலேயாவுக்கு சென்றார்கள். கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். சமாரியரை கண்டால் அவர்கள் இதோ தீட்டுள்ளவர்கள் என்று எண்ணினார்கள். இன்று 2000 ஆண்டுகளுக்கு தாண்டி இனி ஒரு முறை கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி இருக்கிற திருச்சபையே, நம்முடைய பிதா அன்பானவர், அன்பில்லாதவன் தேவனை அறியான், நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்த உங்களையும் என்னையும் தேடி வர பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தியும் கூட, நான் அதுல என்னுடைய பலவீனத்தில் தோற்று போகும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். திருச்சபையின் ஊழியக்காரன் திருச்சபைக்காக ஜபிக்க வேண்டும். எப்படி ஜபம்? விண்ணப்பம் பண்ணும் பொழுதெல்லாம், பேருக்காக அல்ல, வாரத்தில் 2 முறை அல்ல, ஜபிக்கும் போதெல்லாம் திருச்சபைக்காக, ஜபிக்கும் போதெல்லாம் எல்லாருக்காகவும் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்தால் அந்த ஊழியக்காரன் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? திருச்சபை அங்கத்தினர்களுக்கு ஒருவரில் ஒருவர், ஒருவரில் ஒருவர் மற்றவர்களை காட்டிலும், உங்களை காட்டிலும் மற்றவர்களை நீங்கள் மேன்மையாக எண்ணி மனத்தாழ்மையோடு ஒரு ஒருமித்த ஆவியை நாம் ஏற்படுத்துவோம். உலகத்துக்கு நம்முடைய தரித்திரத்திலும் நாம் கொடுக்க ஆவலோடும் வாஞ்சையோடும் நாம் காணப்பட வேண்டும். நம்ம தான் சொல்லணும் இல்லையா தமிழ்ல, மனம் உண்டான மார்க்கம் உண்டு, இடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிச்சயமாக தேவன் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நம்முடைய அன்பை பெருக செய்வாராங்க. இப்படிப்பட்ட அன்புல நாம் வளர்ந்து ஓங்கி இருக்கும் போது ஆண்டவருக்காக கனி கொடுப்போம். அவர் வருகின்ற நாளில் அத்திமரமாகிய இந்த திருச்சபையை நோக்கி பார்க்கும்போது, என்னை நோக்கி பார்க்கும்போது, நான் இலைகளோடு மட்டுமல்ல கனியோடும் கூட காணப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் அன்பில் பெருக வேண்டும் ஐயா. நேக நேரங்களில் இது போதாதா, பத்திலொன்று போதாதா, அல்லாவிட்டால் 50% போதாதா என்று எல்லாம் கணக்கு போட்டு கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர், ஆனால் நீங்கள் அடிமையின் ரூபம் எடுத்து என் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினவங்க. நான் தவறு பண்ணினாலும் ஆவியானவர் கடிந்து கொண்டனே, யாரும் கேட்கலன்னு சொல்லிட்டு என்னை புறம்பாக்காதபடி பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறவங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறவங்க ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு நீங்க இந்த நாளில் தந்த சத்தியத்துக்காக நன்றி ஐயா. பவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படியில் ஒரு ஊழியக்காரனாக என்ன மாற்றுங்க ராஜா. ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இந்த திருச்சபைக்காக நான் ஜபிக்க எனக்கு அருள் தாங்க, நம்பிக்கையோடு ஜபிக்க அருள் தாங்க, சந்தோஷத்தோடு ஜபிக்க அருள் தாங்க, எல்லாருக்காகவும் ஜபிக்க அருள் தாங்க தகப்பன. இந்த வருஷம் அந்த ஒரு தீர்மானத்தை அடிமை என்னுடைய தாழ்மையில நான் எடுத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. இல்லைன்னா நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து பிரயோஜனமே இல்லை. அதை நீங்க வெளிப்படுத்தி தந்ததற்காக நன்றி அப்பா. எங்க திருச்சபை விசுவாசிகள் தங்களிலும் மேன்மையாக மற்றவர்களை எண்ணட்டும் ஐயா. மாய்மாலமாய் அல்ல, உண்மையாகவே. ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து பேசினா கூட நான் லிசன் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. நீடிய சாந்த எனக்கு வேணும் அப்பா. ஒவ்வொருவருடைய ஊழியத்திலும் எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, சோர்வுகள் வரலாம், ஆனா நாங்க வி ஷுட் நெவர் கிவ் அப். நாங்க விட்டுறக்கூடாது ஐயா. இன்னைக்கு நாங்க போடுகிற விதை ஒரு நாளில் பலன் கொடுக்கும். எனவே தங்களிலும் மேன்மையாக மற்றவர்களை எண்ணி ஊழியத்துல முன்னேறி போய் அந்த அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க தகவல். எத்தனையோ பக்தருடைய வாழ்க்கையில் அந்த டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இவையெல்லாம் கிறிஸ்தவனா மாறவே மாட்டான்னு நினைத்த நேரங்கள் இருந்தது ஐயா. ஆனால் அவங்க விடலை, ஜபித்தாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து சுவிசேஷன் சொன்னாங்க. பிற்காலத்தில் அவங்கள தானே நீங்கள் பெரிய பெரிய மிஷினரிகளாக, திருச்சபை தலைவர்களாக மாற்றினீங்க. எங்களிலும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, எங்களிலும் பெரிய திருச்சபை தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய மனத்தாழ்மை இல்லாததுனாலையும் சாந்த குணம் இல்லாததுனாலையும் அவங்கள பெரிய தலைவர்களாக மாற்ற முடியல சுவாமி. நீங்க எங்களுக்கு இந்த அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய அன்பு புரத்தியாரிடத்துல உலகத்துக்காக தகப்பனே, தர்மம் பண்ணுவதில் சுவாமி பெருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணுவதற்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது ஐயா. இவன் வேலை செய்யலாமே, இவன் வேலை செய்திருக்கலாமே, இவன் படிக்கலாமே, இவன் படிச்சிருக்கலாமே, இவனுக்கு ரெண்டு கை இருக்குதே, இவனுக்கு ரெண்டு அண்ணன் வேண்டாயா. ஏன்னா நீங்க என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா சாம்பலா போயிடுவான் ஐயா. அதுதானே நீங்க என்னிடத்துல எதிர்பார்க்கிறீங்க. நான் இலவசமா உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஆண்டவரேன். இன்னைக்கு ஒருத்தன் உலகத்துல கஷ்டத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த அன்பை நான் பகிர்ந்து கொள்ளாட்டா, நான் உங்களிடத்திலிருந்து இலவசமா பெற்றுக்கொண்டத நான் அதை வஞ்சிக்கிறவனா மாறிடுவேன சுவாமி. வேண்டாம். மக்கதுனிய திருச்சபை செய்தது போல கொட்டிய தகுந்தத்துல மிகுந்த உதாரத்துவமாக தன் ஊழியக்காரனுக்கல்ல, திருச்சபைக்கல்ல, தர்மம் பண்ணுவதற்கு அவங்க கொடுத்தாங்களே, அதே போல கொருந்து சபைக்கு பவுல் கேட்கிறாரே, ஐயா உன் விசுவாசம் வளருவது போல தர்ம காரியம் வளரட்டும், உன்னுடைய கல்வி வளருவது போல தர்ம காரியம் வளரட்டும், உன்னுடைய அறிவு வளருவது போல தர்ம காரியம் வளரட்டும். எங்கள் அன்பு உலகத்துக்கும் பரவத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களில் நான் பெற்றுக்கொள்வது என்ன என்பதை விடவும் பிறருக்கு என் மூலமாக ஏற்படுகிற பயன் என்ன, அவிதமான ஒரு அன்பை நாங்கள் ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருச்சபை ஆசீர்வதிங்க. வருகின்ற சனிக்கிழமை அன்று நடைபெறுகின்ற கேரல் ரவுண்ட்ஸ் ஆசீர்வதிங்க. விசிட் பண்ண இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க. அனைவரையும் கூட்டிச் சேருங்கப்பா. உற்சாகத்தோடு நாங்கள் இதுல கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாரம் முழுவதும் சேமமாக காத்துக்கொள்ளுங்க. எங்கள் குறைகளை தயவாக மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.